SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் பேராசிரியர் மணிகண்டன்.
வணக்கம்.
வெகு விரைவில் நீங்கள் சிட்னி ஆஸ்திரேலியா வர இருக்கிறீர்கள். உங்களது விரைவுக்காக இங்கே பலர் காத்திருக்கிறார்கள். உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன்.
தமிழ் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் முக்கியமான அறிஞர்களால் மதிக்கப்படுகிற ஒரு நிலை இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு முன்னோடி அப்படின்னு நாம நினைக்கணும்னா எனக்கு முதன் முதல்ல தனிநாயக அடிகள் தான் நினைவுக்கு வருகிறார். உலக அளவுல தமிழ் ஆராய்ச்சிகள், தமிழ் சார்ந்த செயல்பாடுகளை முன்னெடுத்த ஒரு பெருமகன் தனிநாயக அடிகள். அவர் ஈழம் தந்த ஒரு பெரிய கொடை. அந்த ஈழத்திலிருந்தும் தாய் தமிழகத்திலிருந்தும் எண்ணற்ற தமிழ் உள்ளங்கள் அணி செய்கிற அந்த ஆஸ்திரேலிய மண்ணை, அந்த சகோதரர்களை எல்லாம் நான் பார்க்க இருக்கிறேன் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தமிழில் தமிழ் இலக்கணம், பாரதி, பாரதிதாசன், சுவடியியல் முதலிய களங்களில் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறவன் என்கிற அடிப்படையில் எனக்கு உங்களை எல்லாம் சந்திக்க இருப்பது ஒரு பெரிய நிறைவை, நிகழ்ச்சியை தருவதாக இருக்கிறது. வேற என்ன
ஐயா, உங்கள் அறிமுகத்தில்
சொல்லுங்க.
தஞ்சாவூரில் இருக்கின்ற சரஸ்வதி மஹாலில் நீங்கள் பல வருடங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். தஞ்சாவூருக்கு செல்பவர்கள் பலர் பெரிய கோயிலுக்கு செல்கிறார்கள், ஆனால் இந்த சரஸ்வதி மஹாலை பற்றி அறிந்தவர்கள் மிகச் சிலர் தான். சரஸ்வதி மஹால் குறித்தும் அதில் ஆற்றிய பணி குறித்தும் நீங்கள் சற்று சொல்லுங்களேன்.
தமிழ் உலகத்துல முக்கியமான அறிஞர்கள் ஒருத்தர் மொழி ஞாயிறு ஞா தேவனையப்பாவானர் என்பவர். பாரதிதாசன் அவரை பற்றி ஒரு முறை சொல்லும் போது என் தமிழர் எல்லாருக்கும் வேந்து என்று சொன்னார். தமிழர்களுக்கெல்லாம் ஒரு அரசர் போன்ற ஒரு அறிஞர் அவர். அவர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு ஒரு காலத்தில் வந்தார். வந்துவிட்டு ஒரு குறிப்பை எழுதினார். தென்னாட்டிலேயே மிகப்பெரிய அறிவு பயனை நல்கக்கூடிய களரி கருவூலம் இந்த சரஸ்வதி மகால் நூலகம் என்று. தமிழ் கட்டடக்கலை, சிற்பம் முதலியவற்றில் தஞ்சை பெரிய கோயில் எப்படி வானுயர விஞ்சி நிற்கிறதோ அதை போலவே அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு பெரிய தமிழின் அடையாளமாக, தமிழகத்தின் அடையாளமாக சரஸ்வதி மகால் நூலகம் திகழ்கின்றது. அந்த நூலகம், நூலகம் என்று சொன்னாலும் நூலகம் மட்டுமில்லை, அங்கே தமிழ், வடமொழி, தெலுங்கு, மராட்டி முதலிய மொழி ஆராய்ச்சி துறைகள், எண்ணற்ற ஓலைச்சுவடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அங்கே உள்ள தமிழ்துறையிலே நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்திருக்கிறேன். அங்குள்ள பல ஓலைச்சுவடிகளை நூல்களாக, அதுவும் ஆராய்ச்சி பதிப்புகளாக நான் பதிப்பித்திருக்கின்றேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழர்களுடைய மிகப்பெரிய அறிவியல் சார்ந்த கொடை சித்த மருத்துவம். அந்த சித்த மருத்துவத்துக்கு தமிழ்நாட்டில தென்னாட்டிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் சுவடிகளை கொண்ட நூலகமாக அது திகழ்கிறது. அந்த சித்த மருத்துவ ஓலைச்சுவடிகளை கூட துல்லியமாக பதிப்பிப்பதற்கு நான் குறிப்பிடத்தக்க பணிகளை எல்லாம் ஆற்றியிருக்கின்றேன். பாளையங்கோட்டை சித்த மருத்துவ கல்லூரி முதலியவற்றிலெல்லாம் இந்த ஓலைச்சுவடிகளை நூல்களாக பதிப்பித்த வடிவங்கள் தான் பாடமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது முழுமையாக பயன்படாத அளவுக்கு ஏற்கனவே வெளிவந்த நூல்களில் எல்லாம் பிழைகள், பாடல் விடுபாடுகள், பாடலிலே பல அடிகள் விடுபாடுகள் என்றெல்லாம் இருந்தன. நான் பணியேற்ற காலத்தில் அவற்றை எல்லாம் செப்பம் செய்து துல்லியமாக வெளிக்கொண்டு வருவதில் ஒரு முக்கியமான பணியை ஆற்றியிருக்கின்றேன்.
ஐயா, நீங்கள் அனைத்திந்திய வானொலிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பலவற்றில் பங்கேற்றிருக்கிறீர்கள். தற்பொழுது பல தொலைக்காட்சிகளில் விவாத மேடைகள், இசைச்சித்திரங்கள் என்று பலரை ஒரே மேடையில் கூட வைத்து நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சிகள் உண்மையில் நடக்கின்ற இயல்பு வாழ்க்கைக்கு மறுக்கப்படுவதாக, மக்களை சிந்திக்க விடாமல் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கேட்டுவிட்டு போகின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்குகிறது என்று ஒரு விமர்சனம் இருக்கிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
பெரும்பாலும் உண்மைதான். ஏற்கனவே அவங்கவுங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, அதை வைத்து கொண்டுதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை திட்டமிடுகிறார்கள். இன்றைக்கு வந்து ஒரு உண்மையை நோக்கிய பயணம் குறைவா இருக்கு. ஒரு ஆரவார போக்கு மிகுந்திருக்கு. சில தனி பயன்கள் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க மனசுல யாருக்கு அப்படி இருக்கக்கூடாதோ அவங்கள்ட்ட இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு சமூகத்துல பல வகைகள்லயும் வெளிப்படுது. அதுல ஊடகங்கள் வாயிலா வெளிப்படுறதுலயும் அந்த வெளிப்பாடு பிரதிபலிப்பு இருக்கு.
ஐயா, இன்னொரு கேள்வி.
சொல்லுங்க.
தமிழ் இலக்கியம் என்று சொல்லிவிட்டு அதில் சைவ சமயத்தை புகுத்துகிறார்கள் என்று ஒரு வாதம் இருக்கிறது. சமயமும் தமிழும் என்று சொல்லி இரண்டையும் இணைப்பது தவறு என்று சிலர் வாதிடுகிறார்கள். அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
தமிழோட சிறப்புகள்ல ஒன்று சமயம் தரும் நின்ற தையல் என்பது. சமயங்களை கடந்தது மொழி என்பதை போலவே சமயங்களை உள்ளடக்கியதும் தான் மொழி. மற்ற மொழிகளை காட்டிலும் ஒரு பெரிய நெடிய வரலாறு தமிழுக்கு உண்டு. பல்வேறு வகையான தத்துவங்கள், சமயங்கள் தமிழுக்கு கொடைகளை வழங்கி இருக்கின்றன. தமிழால் அவையும் வளம் பெற்றிருக்கின்றன. நான் முதல்லே சொன்னது மாதிரி தனிநாயக அடிகள் அடிப்படையில் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் உருகி உருகி தினந்தோறும் பாடி பாராயணம் செய்வது தேவார திருவாசகங்களைத்தான். சைவம் என்று பார்ப்பதை விட, வைணவம் என்று பார்ப்பதை விட மனித குலத்துக்கு தேவையான பல அரிய செய்திகளை, உணர்வுகளை, மனிதனின் அகத்தை செழுமைப்படுத்தக்கூடிய பல உன்னதமான உண்மைகளை அவை தாங்கி நிற்கின்றன என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சமயமாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவு அமைப்பாக இருந்தாலும் சரி, நிறுவனமாகும் போது குறைகளும் திரிபுகளும் வந்து சேர்ந்து விடும். அடிப்படை உண்மைகளை பார்க்கும் பொழுது சமயங்கள் மனித குலத்தை மேம்படுத்துவதற்கான பல அடிப்படைகளை கொண்டிருக்கின்றன. காலப்போக்கில் கசடுகளும் வந்து சேர்ந்திருக்கின்றன. தமிழை பொறுத்தவரை பரிபாடலில் முருகனை வேண்டுகிற ஒரு பகுதி வரும். முருகனே, உன்னிடத்தில் நாங்கள் எதை வேண்டுகிறோம் என்றால், பொன்னை பொருளை போகத்தை இல்லை, அன்பை அருளை என்று இருக்கும். இதைத்தான் தனிநாயக அடிகள் உலகத்துக்கு தமிழ் ஒரு பக்தி மொழியாக காட்சி தருகிறது. இப்படிப்பட்ட அடையாளங்கள், மாணிக்க வாசகர் சொல்வாரே, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்று மிலார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளியனம் கொட்டுகிறோம் என்பது. இவையெல்லாம் மற்ற சமயங்களை காட்டிலும் கூடுதலாக சில உண்மைகளை கொண்டதாக இருக்கிறதுன்னு அந்த பெருமகனே சொன்னார். இன்றைக்கு சமயத்தை தாண்டி நாம் சிந்திக்கிறோம், சமயத்தை தாண்டி பல எல்லைகளுக்கு சென்றிருக்கிறோம் என்றாலும் தமிழின் மிகப்பெரிய அடையாளம் சங்க இலக்கியத்தாலும் திருக்குறளாலும் தமிழ் உலக அளவில் சிந்திக்கப்படுவதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பக்தி இலக்கியங்களால் தான் தொடர்ந்து இயங்குவதாக தமிழ் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே பக்தி இலக்கியங்களை நாம் பார்க்க வேண்டிய பார்வையில், சரியான பார்வையில் பார்க்க வேண்டும். சைவம் மட்டுமில்லை, பக்தியிலே வைணவம், பௌத்தம், சமணம், இஸ்லாமியம், கிறித்துவம் எல்லாமே தமிழுக்கு மிகப்பெரிய கொடைகளை வழங்கி இருக்கின்றன. இஸ்லாமிய காப்பியமான சீரா புராணம், கிறிஸ்தவ காப்பியமான தேம்பாவணி என்றெல்லாம் வேற உலகத்துல எந்த மொழியிலும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு. எல்லா மொழிகளுக்கும் இந்த மொழியில் காப்பியங்கள் இருக்கின்றன. பாரதி சொன்னதை போல எல்லாம் அடிப்படையில் ஒன்றுதான். அந்த எல்லாம் சொல்லுகிற கடவுள் ஒன்றுதான். அந்த கடவுளும் கூட அதனியல் ஒளியுறும் அறிவாம் என்று பாரதி சொல்லுவார். மனித வாழ்க்கையை உள்ளும் புறமுமாக உணர்ந்து கொள்ளுகிற, உணர்ந்து மேன்மையில் ஒன்றுகிற ஒரு நிகழ்வுதான் இறையை நோக்கிய பயணம் என்று நாம் பார்க்க வேண்டும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் பாரதிதாசன். 125வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிட்னி வருகை தர இருக்கும் முனைவர் மணிகண்டன். நல்லதையா, நீங்கள் 35 நூல்கள் இதுவரை வெளியிட்டிருக்கிறீர்கள்.
ஆமா,
அந்த 35 நூல்களில் பல பாரதிதாசனின் பங்களிப்பு குறித்ததாக இருக்கிறது. அது குறித்து தான் நீங்கள் இங்கு பேச இருக்கிறீர்கள். பாரதிதாசன் படைப்புகளில் இதுவரை வெளியே தெரியாத சிலவற்றையும் நீங்கள் அறியப்படாத விடயங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதிலே பாரதி, பாரதிதாசன் இவர்கள் இருவரிடையில் தமிழ் பற்று யாருக்கு அதிகம் என்று நீங்கள் சொல்வீர்கள்?
20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பல துறைகளிலும் முன்னோடியாக திகழ்கின்றார். தமிழிலும் தமிழ் உணர்விலும் கூட அவர் முன்னோடியாக திகழ்கின்றார். ஆனால் தாய்ப்புலி 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதைப் போல தமிழ், தமிழினம், தமிழ்நாடு என்று எல்லா நிலைகளிலும் பாரதி தொட்ட உயரத்தை விட மிகப்பெரிய உயரங்களை தொட்டவர். பாரதி சிந்திக்காத எல்லைகளிலெல்லாம் தமிழ் சார்ந்து சிந்தித்தவர். உலக அளவிலும் சரி, உள்ளூர் நிலையிலும் சரி, தமிழ் உச்சமாக கோலோச்ச வேண்டும் என்பதில் பல படிகள் தாண்டி சென்று கவிதைகள் படைத்தவர், கட்டுரைகள் படைத்தவர், இதழ்களின் வழியாக இயக்கமாகவே செயல்பட்டவர் பாரதிதாசன். 20ஆம் நூற்றாண்டில் பாரதி தொடக்கம் என்றால் தமிழ் உணர்விலும் தமிழின உணர்விலும் தமிழ் சார்ந்த அத்தனை பணிகளிலும் உச்சம் பாரதிதாசன் தான்.
நீங்கள் பாரதியை சுவைத்திருக்கிறீர்கள், பாரதிதாசனை சுவைத்திருக்கிறீர்கள். பாரதி பாடல்களில் உங்களுக்கு மிகவும் மனதுக்கு பிடித்தமான ஒரு பாடலை உங்கள் வாயால் சொல்லுங்களேன்.
ஒரு பாடல் என்பதை விட ஒரு தொடர் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். வைய தலைமைகள் என்னும் தொடர், புதிய ஆர்டிசூடியிலே வருகிற ஒரு தொடர். அது ஒரு தமிழனுக்கு சொன்னதாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு இளைஞனுக்கு சொன்னதாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மனிதனுக்கு சொன்னதாக எடுத்துக்கொண்டாலும் சரி, வள்ளுவனின் சாரமாக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பது போல உலகத்துக்கு தலைமை தாங்கணும். அது தமிழனோ இளைஞனோ மனிதனோ ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு பொருளிலும் எடுத்துக்கொண்டு கொள்ளுகிற ஒவ்வொரு களத்திலும் ஒரு உச்சமாக சாதிக்க வேண்டும் என்பதை வைய தலைமைகள் என்று சொல்லியிருப்பார். ஓரளவுக்கு நாம் இன்று வைய தலைமை கொள்ள முயன்று கொண்டிருக்கிறோம். அத்தகைய சூழலில் எனக்கு அந்த பாரதியின் தொடர் நினைவுக்கு வருகிறது.
இதை போல் பாரதிதாசனின்
எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று, புதியதோர் உலகம் செய்வோம் என்பது. இப்ப இருக்கிற உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு நிறைவு தரல இல்லையா. ஒரு ஒரு மனிதனுக்கு தாய்மொழி அடிப்படை, அவனுடைய இனம் என்பது அடுத்த அடிப்படை, உலகளாவிய உறவு கொள்வது என்பது எல்லை, மொழியில் காலூன்றி இனத்தில் காலூன்றி விசால பார்வையால் மானுடத்தை அணைத்துக் கொள்ளுகிற அந்த புதிய ஒரு உலகத்தை தமிழ் வரலாற்றிலே பாரதிதாசன் தான் கனவு காணுகிறார். மொழியின் அடிப்படையையும் தாய்மொழியின் அடிப்படையையும் தன் இனத்தின் அடிப்படையையும் விட்டுவிடாமல் உலகத்தை தழுவிக்கொள்ள வேண்டும், ஒரு புதிய உலகம் நிர்மாணிக்கப்பட வேண்டும், அது எல்லா வகையான விழுமியங்களையும் கொண்டதாக மானுடத்தை அணைத்துக் கொண்டு செல்லுகிற ஒரு போக்கை கொண்டதாக விளங்க வேண்டும் என்று உச்சமாக சிந்தித்த புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேறொடு சாய்ப்போம் என்கிற வைர வரிகள்தான் எனக்கு தமிழின் வாயிலாக பாரதிதாசன் உலகத்துக்கு வழங்கிய பெரும் கொடையாக முதலில் தோன்றுகிறது.
சரி, ஆஸ்திரேலியா வருகிறீர்கள், ஆஸ்திரேலிய நேயர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்?
எனக்கு இது ஒரு புதிய அனுபவம். ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான குட்டி தமிழ் உலகத்தை பார்க்க போகிறோம் என்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு எழுகிறது. அவ்வப்போது இங்கே ஈழத்தின் சகோதரர்களை பார்க்கிறோம் என்றாலும் ஆஸ்திரேலியாவில் தாய் தமிழகத்தின் தமிழர்களும் ஈழத்தின் தமிழர்களும் ஒரு சேர இருக்கிற ஒரு சூழலில் சந்திக்கும் பொழுது எப்படி இன்னொரு கண்டத்தில் இன்னொரு நாட்டில் தமிழ் சார்ந்த செயல்பாடுகள் தமிழ் உணர்வுகள் கொப்பளித்து பீரிட்டு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நான் அறிந்து கொள்வது என் தமிழ் சார்ந்த பயணத்தில் இன்னொரு பரிமாணத்தை வழங்கும் என்றே நான் நம்புகின்றேன்.
மிக்க நன்றி பேராசிரியர் மணிகண்டன், உங்கள் வரவுக்காக நாங்களும் காத்திருக்கிறோம்.
மிக்க நன்றி, மகிழ்ச்சி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.